புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சி வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 7 சமூக அறிவியல் பாடம் கற்கும் முறைகள் குறித்து புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி துணை விடுதி காப்பாளர் திரு பி திருமுருகன் அவர்கள் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 7 உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பகுதியில் பார்வை திறன் குறைபாடுடைய பள்ளி பருவ மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தில் எவ்வாறு தன் கற்றலை மேம்படுத்துகிறார்கள் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு பயன்பெறலாம்.
புதுவை பண்பலை நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பார்வை திறன் குறைவுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் துணை விடுதி காப்பாளராக பணிபுரிகிறேன். என்னுடைய பெயர் பா. திருமுருகன். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய புதுவை பண்பலை வாரம் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு எங்கள் பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை உதவிடும் வகையில் தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு 7வது பகுதியிலிருந்து நான் தொடங்குகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 7வது பகுதியில் சமூகியல் பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாணவர்கள், எங்கள் மாணவர்கள் நாம் எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரிதான் வரலாறு பாடங்கள் உண்டு, குடிமியல் பகுதிகள் உண்டு, புவியியல் பகுதிகள் உண்டு. இந்த 3 பகுதிகளும் எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். இதில் வரலாறு பாடங்கள் பற்றி நாம் எப்படி படிக்கிறோம் அதே மாதிரிதான் பண்டைய கால மன்னர்கள், பண்டைய கால மக்கள் நாம் எப்படி வாழ்ந்தோம் பண்டைய காலத்தில். ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பண்டைய காலத்தில் நாம் மனிதர்கள் வந்து எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா, ஆடை அதாவது இலைதலைகளால் ஆடைகளை உடுத்தி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, மாணவர்களிடம் தேக்கு மரத்தில் இலை இருக்கக்கூடிய தேக்கு இலையை நம்ம கோர்த்து நம்ம ஆடையாக கட்டி நம்ம மாணவர்களுக்கு தொட்டு பார்க்கும்போது, ஓ, ஆதிகாலத்து மனிதர்கள், நாம் ஆதிகாலத்தில் நம்ம முன்னோர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்கள் என்று அவர்களுக்கு மாணவர்கள் கற்றுக்கொள்ள மிகவும் எளிதாக இருக்கிறது. ஆதிகாலத்தில் பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள், செப்பேடுகள், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் மாணவர்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா பல அருங்காட்சிகளும் நம்ம மாணவர்கள் நம்ம நேரடியாக நம்ம கூட்டு செல்கிறோம். அங்கே மாணவர்கள் ஆதிகாலத்தில் பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் எப்படி இருந்துச்சு அதை தொட்டு பார்த்து அவன் உணர்ந்துக்கிடுதாங்க. மாணவர்கள் ஆதிகாலத்தில் பயன்படுத்திய கருவிகள், வேட்டை கருவிகள், கத்தி, வாள், ஈட்டி. இப்போ நார்மலாக நம்மளே ஒரு வில்லம்பு நாம் செஞ்சு பசங்களுக்கு காட்டும்போது அவனே விட்டு வில்ல விடும்போது இந்த மாதிரி ஒரு பக்கம் முனையை வில்ல பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி அவனை பண்ணும்போது அவன் இன்னும் பார்த்திங்கன்னா சமூகவியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வரலாறு கவனிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடத்தை நம்ம தொடங்கும் போது பழைய கால ஒரு இதை நம்ம நடத்தும் போது இன்றைக்கு உள்ள ஒரு புதிய பொருட்களை நம்ம தொடர்படுத்தி அவனுக்கு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவன் மாணவர்கள் வரலாறுல ஈஸியாக கற்றுக்கிடுறான், ஈஸியாக புரிஞ்சுக்கிடுது. ஆனால் அவனுக்கு வந்து சமூகத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு பாடத்துலேயுமே சொல்லிக் கொடுத்து அவனுக்கு எஃபெக்ட் எடுத்து நம்ம தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு பயிற்சிகள் நடைபெறுகிறது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்கு விதமாகவும் காலையும் மாலையும் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு மூச்சு பயிற்சி மற்றும் தியானங்கள் மாணவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இன்னும் அவனுடைய தனித்திறமையை ஊக்குவிக்கணும், அவன் வந்து விளையாட்டில் எந்த அளவுக்கு நல்லா ஆர்வமாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு தனிப்பட்ட முறையில் கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஆதிகாலத்து மனிதன் எப்படி நம்ம வேட்டையாடி விலங்குகள்லாம் இது பண்ணானோ அதே மாதிரி பார்த்திங்க அப்போ குழு ஒற்றுமையை தெரிவிக்கும் விதமாக நிறைய குழு விளையாட்டுகள் நம்ம நடத்துகிறோம். கிரிக்கெட்டு, கேரம்போர்டு இந்த மாதிரி விளையாட்டுகள் நடத்தும் மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்கி இது பண்ணுறோம். அது வரலாறு பாடத்தில் மிக மிக மாணவர்கள் தெரிவிக்க வேண்டியனுமா ஆதிகாலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க எந்த மாதிரியான ஆடைகள் பயன்படுத்தினாங்க, எந்த மாதிரி உணவுகளை அவர் சமைத்து சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இன்றைக்கி நம்ம எப்படி கிரில் சிக்கன் ஒன்று நம்ம சாப்பிட்றோம், சுட்டு சாப்பிட்றோம், அதே தான் ஆதிகாலத்தில் மனிதன் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் தீயில் தீ மூட்டி சுட்டு சாப்பிட்டான் அப்போ அந்த சுட்டு சாப்பிடக்கூடிய உணவு வந்து அதிக சக்தி சத்து இருக்கு அப்படின்னு மாணவன் சொல்லும்போது அவன் அதிகமான அளவுக்கு எண்ணெய் பொருட்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவன் பழக விரும்பி சாப்பிடுவான். இது வந்து வரலாறு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பசங்க சொல்லி கொடுத்து அவனுக்கு இது பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா குடிமையியல். குடிமையியல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன, நம்முடைய பணிகள் என்ன, நீ மாணவர்களா இருக்கிற உனக்கான பணிகள் என்ன, உனக்கான கடமைகள் என்ன, அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வருங்காலத்தில் அவனுக்கு 18 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஓட்டு போட தகுதி பெற்ற ஒரு மனிதன். நம்முடைய இந்திய சட்டத்தின்படி ஓட்டு போடுறதுக்கு தனியான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம அவனுக்கு எப்படி எடுத்துக்காட்டலாம் அப்படின்னா எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னா இங்கே நம்ம பசங்களை நம்ம எப்படி அதை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 8ஆம் கிளாஸ் மாணவர்களை பள்ளி மாணவர் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கக்காண்டி மாணவர்கள் என்னெல்லாம் நீ பசங்களுக்கு செஞ்சு கொடு நீ கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான மாணவர்கள் நிப்பாட்டி அவனுடைய வாக்கு அவன் வந்து நான் இந்த மாதிரி பசங்க நான் கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், என் மாணவரோட கல்வி தரத்தை நான் உயர்த்துவேன், என் கூட படிக்கக்கூடிய சக நண்பருடைய கல்வி தரத்தை நான் உயர்த்துவேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் இது பண்ணி அவனுக்கு ஓட்டு வச்சு அவனுக்கு அந்த மாதிரி இப்படி தான்டா நீ 18 வயசானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டு போட்டு நம்முடைய பிரதமரையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் நம்முடைய வார்டு மெம்பர்களும் உள்ளாட்சி மன்ற தலைவர்களையும் முதலமைச்சர் நம்ம இப்படி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அந்த உரிமையை வந்து உனக்கு 18 வயசானதுக்கப்புறம் வரும் அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் அந்த நிகழ்ச்சியில் நேரடியாக பங்கேற்கிறான். அப்படிங்கும் போது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஓட்டு போடுறதை பற்றி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கான உரிமைகள் என்ன, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தில் வந்து எல்லாமே பெண்களுக்கு சம உரிமை, சொத்திலையும் சம உரிமை அப்படிங்கும்போது குடிமையல் படத்தை நடத்தும்போது அவங்களுக்கு நான் அந்த சரத்தையும் அந்த விதிகளையும் நம்ம கூறும்போது அவங்க வந்து நாளைக்கு பிற்காலத்தில் எனக்கு சொத்தில் சம உரிமை இருக்குது, எனக்கு எனக்குள்ள பங்கு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்கள், நீதிமன்றத்தில் நம்ம என்னெல்லாம் இப்படிலாம் முறையிடலாம், நமக்கான நீதிமன்றங்கள் நமக்கு என்னெல்லாம் செயல்படுது அதை பற்றியும், குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, குடியரசுத் தலைவருடைய பதவிகள் காலம் எத்தனை, அவர்கள் அதிகாரங்கள் எத்தனை, அதே மாதிரி நம்ம நாட்டுடைய பிரதமர் அவருடைய அதிகாரம் என்ன, அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார், அவர் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது என்பதெல்லாம் பற்றி மாணவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர் அவருடைய பணிகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, அவருடைய பதவி காலம் எத்தனை வருடங்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் அவர்களை பற்றியும் நம்ம பசங்களுக்கு குடிமையல் படுத்தணும்னு சொல்லும்போது அவங்க பிற்காலத்தில் அவங்க தெரிய வேண்டிய ஒரு சில குடிமையல் பணிகளை வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு தான். மேலும் நம்ம குடிமையல் பணிகளை ஒரு சில இதுகளை நம்ம மாணவர்களுக்கு இப்போ சட்டமன்றம் அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம அவளுக்கு பசங்கள் சட்டமன்றத்தில் எப்படி விவாதம் பண்ணுவாங்க அப்படின்னா அது அந்த மாணவர்களுக்கு நம்ம நேரடியாக கூட்டி போய் காட்டும்போது நம்ம அமைச்சர்கள் எப்படி பேசுகிறாங்க, முதலமைச்சர் எப்படி பேசுகிறாங்க, நம்ம சபாநாயகர் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம மாணவர்களை நம்ம பார்வைத்திறன் எங்களுடைய மாணவர்களை நம்ம நேரடியாக கூட்டும்போது அதுக்கு அவன் காமிக்கும்போது இன்னும் அவன் அதிகப்படியான சந்தோஷம் பெறுமா, இன்னும் அதில் சட்டமன்றம்னா இப்படி தான் செயல்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கான கல்வி வளர்ச்சி இன்னும் அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்குன்னா அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட பணிகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, அவர்கள் எந்த கல்வித் தகுதியின் அடிப்படையில் அவங்க வாராங்க, அதை பற்றியும் நம்ம மாணவர்களுக்கு மிக எளிதாக விளக்கும்போது அதிகமாக விரும்பக்கூடிய நீ என்ன ஆகணும் பிற்காலத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சொல்கிற என்ன பார்த்தீங்கன்னா நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாணவர்களே பார்வைத்திறன் மாணவர்களோட கல்வி வளர்ச்சி மிகவும் முன்னேற்றம் அடைந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய புவியியல், இந்த புவியியல் பாடம் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு விதமான தயக்கங்களோட தான் அவங்க அந்த பாடத்தை கொஞ்சம் கற்றுக்கிடுவாங்க. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கோள்கள் நம்ம சொல்லும்போது 9 கோள்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த 9 கோளில் மெயினால் கோள் வந்து சூரியன், அந்த சூரியன் வந்து ஒரு நெருப்பு கோளம் நம்ம ஈஸியாக சொல்லிடும், நமக்கு புரிஞ்சிடும் ஓ சூரியன் இப்படி தான் இருக்கும், நமக்கு நம்ம பார்க்குறனால நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம மாணவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறனால அப்போ அவனுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 9 கோள்களும் வடிவமைக்கப்பட்ட ஒரு மாதிரி நம்ம விளையாடக்கூடிய பிளாஸ்டிக் பால் மூலமாக பந்து மூலமாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க, செஞ்சு நம்ம பசங்களுக்கு காட்டலாம். அது மூலமாக ஒவ்வொரு கோள்களுடைய செயல்பாடுகள் என்ன, இப்போ சூரியன் அப்படின்னா சூரியன்னா அது வந்து நெருப்பு கோளம், அதை தொட்டால் நம்ம அது பக்கத்தில் யாருமே போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவனுக்கு நம்ம எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்ம மெழுகு திரியை பொருத்தி வச்சு அவனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி தான் இது வந்து சாதாரண ஒரு சின்ன நெருப்பு தான், இதை விட 500,000,000,000,000 மடங்கு வெப்பத்தை உமிழக்கூடியதான் சூரியன், அது பக்கத்தில் நம்ம யாராலுமே என்ன செய்ய முடியாது போக முடியாது, இந்த அளவுக்கு தான் வெப்பம், இதுதான் நம்ம உலகத்தின் ஆதாரமாக விளங்குகிறது அப்படி நம்ம சொல்லி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கடுத்து வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள். இப்போ நம்ம நைட்டு நட்சத்திரத்தை பார்க்க முடியும், ஆனால் அவனுக்கு பையன்கள் எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன நட்சத்திர ஷேப்ஸில் இருக்கக்கூடிய வடிவங்கள் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கும், பிளாஸ்டிக் செஞ்சு நாங்கள் பசங்களுக்கு காட்டுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மரக்கட்டையில் செஞ்சு அது பிளேஅவுட்டில் செஞ்சுருக்கக்கூடிய நம்ம பசங்களுக்கு கடையில் வாங்கிட்டு வந்து இல்லை நாமளே செஞ்சு கூட நம்ம பசங்களுக்கு காட்டுறோம். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷேப்பில் தான் இந்த மாதிரி ஆறு முக்கோணம் இருக்கும், நட்சத்திரத்துக்கு ஆறு பகுதிகள் இருக்கும், இதை மாதிரி தான் நட்சத்திரங்கள் இருக்கும் வானத்தில், இதில் எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் இருக்குது, இந்த நட்சத்திரங்கள் நம்ம எண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலா இன்றைக்கி நிலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நாடுகளுமே நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து நிலாவில் நம்ம காலடி எடுத்து வச்சு அதில் இப்போ இருக்கக்கூடிய விண்கலத்து முதற்கொண்டு நம்ம மாணவர்கள் சொல்லும்போது அவங்களுக்கு அதிகப்படியான சந்திரயான் 1, 2, 3 இதை பற்றி நம்ம சொல்லும்போது நம்முடைய இந்தியாவோட வளர்ச்சியை பற்றி அவனுக்கு இன்னும் அதிகமாக நம்ம தெரிவிக்க முடியும், நிலாவோட அமைப்பை நம்ம காட்டலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுகள் மலைகள், ஆறுகள்லாம் நம்ம சும்மா வெறும்னா இப்போ நம்ம சொல்லிடுவோம் ஆறுனா தண்ணி வரும், இப்போ நாம் எப்படி படிப்போம் ஆறு வந்து தண்ணி வருது, ஆனால் எப்படி வருது நம்ம அந்த மரம் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா, எங்கள் மாணவர்களை ஆறுக்கே நேரடியாக கூட்டு சென்று பசங்களை ஆற்றுல குளிக்க வச்சு காட்டும்போது இன்னும் நம்ம மாணவர்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக சந்தோஷமாக இருப்பான். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டு போகும்போது மாணவருடைய மனநிலை அவனுடைய ஒருங்குநிலை ஏற்படும். இன்னும் அவன் பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த ஒரு பொருளை கற்றுக்கிடும் போது பார்வைத்திறன் மாணவருடைய வந்து அதிகப்படியான கல்வி வளர்ச்சி ஏற்படுகிறது. குரங்கு இப்படி தான் இருக்கும், மான் இப்படி தான் இருக்கும், யானை இப்படி தான் கத்தும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அதை புரிஞ்சுக்கிடுவான். ஆனால் அதோட உருவமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியும், பெருசாக இருக்க தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் அது உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம மாணவர்களை கல்வி சுற்றுலாவுக்கு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் கல்வி சுற்றுலாவுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கு நாங்கள் கூட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊட்டியில் இருக்கக்கூடிய பிளாக் தண்டரை கூப்பிட்டு போனோம். அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே மாணவர்கள் வந்து பார்த்தீங்கப்பா நீர்வீழ்ச்சி இப்படி தான் மேலேருந்து அருவி கொட்டும், அந்த மாதிரி நீர்வீழ்ச்சியில் அவன் குளிக்கும் போது அவனுக்கு இன்னும் அதிகப்படியான சந்தோஷங்கள் இருக்குது. அருவி வந்து மேலேருந்து வரும்போது தண்ணி வேகமாக வரும், அந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் அவனை விளையாட வைக்கும்போது தண்ணி இவ்வளோ வேகத்தில் வருமா அப்படின்னு அவன் இன்னும் அவன் கல்வி சுற்றுலாவுக்கு போகும்போது இன்னும் அதிகப்படியான உணர்வுகளை ஏற்படுத்திக்கிறான். அதுக்கு முந்தினோடம் பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி கூட்டு போயிருந்தோம். கடல்னால் எப்படி இருக்கும், கடலோட அலைகள் எப்படி இருக்கும், அங்கே வந்து மூன்று கடல்களை சங்கமிக்கு, என்னென்ன கடல்கள் சங்கமிக்கு, உலகத்தை பொதுமறையாக இருக்கக்கூடிய ஐயன் வள்ளுவன் சிலை, திருவள்ளுவர் சிலை வந்து இங்கே நாங்கள் 133 அடியில் நம்ம நிறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த அந்த கல் அமைப்பை தொட்டு பார்க்கும்போது பரவாயில்ல சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் தியான மண்டபம், அந்த தியான மண்டபத்தை கூட்டும் போது மாணவர்கள் வந்து மனநிலையை ஒருங்குபடுத்துறதுக்கு இங்கே தான் விவேகானந்தர் வந்து தியானம் பண்ண இடம். அதனால் நம்முடைய அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தியானம் செய்த போற்று விதமாக அந்த இடத்துல நமக்கு ஒரு மண்டபத்தை கட்டி அதில் வந்து அவருக்கு வந்து தியானம், நாமளும் தியானம் பண்ணணும், தியானம் பண்ணுறதால் நமக்கு என்ன ஏற்படுது, நம்மளோட மனநிலை ஒருநிலை ஏற்படுகிறது, நம்முடைய இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கல்வி வளர்ச்சி அதிகமாக ஏற்படும். கடலில் போகும்போது கடல் வந்து எப்போ தத்தளிக்கும், அந்த போட்டில் போகும்போது அவனுக்கு இன்னும் தனி பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த படகுல போகும்போது அவனுக்கு ஓ கடல்னால் இப்படி தான் தத்தளிக்கும், பரவாயில்ல நல்லா இருக்கேன் நமக்கு அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். கடலில் நம்ம தெரியாமல் விழுந்துட்டோம், நம்ம எப்படி கற்றுக்கிடணும், அதுக்கும் பார்த்திங்க நம்ம மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். மவுண்டன்ஸ் CPS ஸ்கூல் நிர்வாகத்தின் சார்பாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீச்சல் பயிற்சி லாஸ்ட் இயர் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு விலங்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸூவுக்கு கூட்டு போகிறோம். ஸூவுக்கு கூட்டும் போது வந்து மாணவர்கள் குதிரைனா இப்படி தான் இருக்கும், யானைனா இப்படி தான் இருக்கும், நேரடியாக அந்த சத்தத்தை கேட்கும்போது அவனுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா சந்தோஷம் ஏற்படும். அப்போ ஒவ்வொரு விதமான பூச்சிகள் சவுண்டும் ஒவ்வொரு விதமான ஊர்வன சவுண்டும் அவன் தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உயிரியல் பூங்கா அருங்காட்சிகளை கூட்டு போகும்போது அவனுக்கு அந்த சத்தத்தை கேட்குறான். லைவாக இந்த மாதிரி ஒரு சில நேரடியான இடத்துக்கு கூட்டு போகும்போது அவன் கல்வியில் மட்டும் இல்லாமல் மற்ற செயல்பாடுகளிலும் அவனை நம்ம மாணவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், முன்னேற்றடைவதற்கு வழிவகைகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய பொருட்களை நம்ம பார்க்கணும், ஆதி காலத்து மனிதன் அரசர்கள் பயன்படுத்திய பொருட்களை பார்க்கணும் அப்படின்னா, நாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின நாணயங்களை கொண்டு வந்து மாணவர்கள் காட்டலாம். ஒவ்வொரு அரசரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை பயன்படுத்தினார்கள், கத்தியை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம அருங்காட்சியகத்தில் நம்ம புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியை மாணவர்களை கூட்டு காட்டும்போது அவனுக்கு இன்னும் அதிகப்படியான ஆர்வங்கள் ஏற்படுகிறது. அதை தொட்டு பார்க்கும்போது அந்த வாளோட அமைப்பு, அந்த வாளோட சார்ஃப்னஸ்ஸு, அதோட கைப்பிடி எப்படி இருக்குது, எங்கள் மாணவர் தொட்டு பார்க்கும்போது அவன் இன்னும் அதிகப்படியான நம்ம மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைகின்றான். இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், தமிழ்நாடோடைய அவனுக்கு அமைப்பு எப்படி இருக்கும், வரைபடம் இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம், வரைபடம்னா இப்படி தான் இருக்கும், மேலே வந்து சென்னை இருக்கிறது, கடைசி பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்தோட எல்லைகள் எப்படி இருக்கும், இந்த மாவட்டத்தோட எல்லை எந்த மாதிரி வரை இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிவிக்கும் போது அவனுக்கு இன்றைக்கி நமக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மேடுபடுத்தப்பட்ட வரைபடங்கள் இருக்குது, எம்போஸ்டர் அப்படிம்பாங்க அதுக்கு பேர் வந்து. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான நம்பர்ஸ் கொடுத்து, இப்போ ஒன்றா நம்பர் சென்னை அப்படின்னா சென்னையோட அவுட்லைன் வந்து இப்படி தான் இருக்கும், சென்னைக்கு அடுத்தக்கூடிய மாவட்டம் வந்து என்ன இருக்குது, திருவள்ளூர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம், அப்போ அந்த மாவட்டத்தோட அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பார்வை திறன் கூடையுடைய மாணவர்களுக்கு மேடுபடுத்தப்பட்ட வரைபடங்களை நம்ம காட்டுறோம். இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவிரி ஆறு இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு ஆறுகள் ஓடுது, அந்த ஆறுகள் வந்து நம்ம வெறுமனே நம்ம ஆறுன்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேடுபடுத்தப்பட்ட வரைபடத்தில் மாணவர்களுக்கு தனியாக ஒவ்வொரு ஆறுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காவிரி ஆறு எங்கேருந்து கர்நாடகத்துலேருந்து தமிழ்நாட்டில் கடைசியாக போய் கடலில் போய் கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த காவிரி ஆறு வரக்கூடிய பாதைகளை வந்து அவனுக்கு தனியாக மேடுபடுத்தப்பட்ட ஒவ்வொரு விதமான டிட்டோ ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள விதமாக ஒவ்வொரு இது போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் காவிரி ஆறு, தாமிரபரணி ஆறு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா நதி, இப்படி ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மேடுபடுத்தப்பட்ட தனித்தனி அடையாளமாக வரைபடத்தின் மூலமாக மாணவர்கள் நம்ம காமிக்கும் போது இந்த ஆறு வந்து இங்கே தொடங்கி இங்கே வந்து முடியுது, இந்த கடலை வந்து கலக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் கை வச்சு பார்க்குற எங்கள் மாணவர்கள் வந்து அந்த மேடுபடுத்த தடையை பார்க்கும்போது வந்து அவனுக்கு சமூகங்களை பற்றி அவனுக்கு தெரிய வருது. ஒரு ஊருக்கு போகிறான் அப்படின்னா டக்குன்னு அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடர்படுத்து தான், ஓ இந்த ஊரில் இந்த ஆறு இப்போ மதுரை அப்படின்னா அவனுக்கு டக்குன்னு என்ன எந்த ஆறு ஓடுதுனா வை ஆறு ஓடுது, இப்போ திருச்சி அப்படின்னா காவிரி ஆறு ஓடுது அப்படின்னு அவன் வந்து வரைபடத்தில் அவனுக்கு காட்டும்போது இந்த வரைபடத்தின் மூலமாக அவன் சமூக அறிவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுதான். பிரேலால் எழுதப்பட்ட எழுத்தில் ஒன்றாம் நம்பர் காவிரி ஆறு, ரெண்டாம் நம்பர் வைகை ஆறு, மூணாம் நம்பர் கிருஷ்ணா நதி, நாலாம் நம்பர் கோதாவரி, அஞ்சு தாமிரபரணி, சிற்றாறுகள், அப்படி ஒவ்வொரு ஆறுகளையும் பற்றியும் அந்தந்த மாவட்டத்தில் பாயக்கூடிய ஆறுகளை பற்றி அவங்க சொல்லும்போது ஆறுகளை பற்றின புரிதலும் இன்னும் அதிகப்படியான ஏற்படுது. ஆனால் எங்கள் மாணவர்கள் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேரடி தொடர்பு மூலமாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதியதை சொல்லி தொடர்பு படுத்தி பழைய இதை நம்ம கொண்டு வரோம். சின்ன ஒரு வேறுபாடு நம்ம எப்படி நம்ம பழசை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து மின் விசிறி பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையால் செய்யப்பட்ட மின்விசிறி மூலமாக காற்று வீசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறோம், கேஸ் அடுப்பில் வந்து வெப்பம் வரும், கையை வச்சா சுற்றுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த காலத்து ஆதி காலத்து மனிதன் எப்படி பயன்படுத்தினா அது தெரியாது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், அவனுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சிக்கி முக்கி கற்கள், அதாவது கூழாங்கற்கள் சொல்லுவாங்க, அந்த கற்களை நல்லா உரசும் போது தீ ஏற்பட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சருகைகளை போட்டு நம்ம வெப்பப்படுத்தி நம்ம குளிர் காய்ச்சோம், உணவு வந்து சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம தொடர்படுத்தி சொல்லும்போது அவனுக்கு வந்து இன்னும் ஈஸியாக எங்கள் மாணவர்களுக்கு ஈஸியாக புரிதல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சுற்றுலா காலத்தை சொல்கிறோம், புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக புது புது இடத்திற்கு மாணவர்களை அழைத்து சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள், அது மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை மாணவர் தடையை பார்க்கும்போது ஓ நம்ம கல்வெட்டு வந்து இவங்களாவது வெட்டி வச்சிருக்கிறாங்க, இது மூலமாக நம்மளுடைய பண்டைய அரசர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக சொல்ல போனோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுக்கோட்டையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த சிவன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா மலையால் அதாவது சின்ன குன்றால் செய்யப்பட்ட ஒரு கோயில் தான். அந்த கோயிலை எங்கள் மாணவர்களை நம்ம கூட்டி போய் நம்ம காட்டும்போது அறிவியலை பற்றி நம்முடைய அரசர்களை பற்றி புரிதல் ஏற்படுகிறது. அந்த கோயிலோட அமைப்பு, கோயிலோட வடிவமைப்பு, அந்த கல்வெட்டுகளை எங்கள் மாணவர்கள் ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுக்கோட்டை அருங்காட்சியகம் இருக்குது, அங்கே நம்ம மாணவர்களை கூட்டு போகும்போது அங்கே நம்ம பண்டைய கால ராஜா தொண்டைமான் எப்படி பயன்படுத்தினாங்க, நம்ம மன்னர்கள் நம்ம புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம், சமஸ்தானத்தில் அரசர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்னென்ன அதெல்லாம் பற்றி அவனுக்கு நம்ம சொல்லும்போது இன்னும் அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அரசர்கள் நம்ம புதுக்கோட்டை மன்னர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க, எங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஈஸியாக இருக்கும். மிக மிக முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா முதல் உலகப்போர் எப்போ ஏற்பட்டுச்சு, நம்ம எப்போ விடுதலை அடைந்தோம், நமக்கு எப்போ சட்டம் ஏற்றப்பட்டது அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அது வந்து வருஷப்படுத்தி கூறும்போது காலக்கோடுன்னு ஒன்று உண்டு, மேடுபடுத்தப்பட்ட எம்போஸ்டர் செய்யப்பட்ட வரைபடத்தின் மூலமாக அந்த காலக்கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1900 to 1950 வரைக்கும் காலக்கோடுன்னு போட்டு ஒவ்வொரு வருடத்திலும் என்னென்ன நிகழ்வு ஏற்பட்டுச்சு. இப்போ எக்ஸாம் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1919 அந்த வருடத்தில் நமக்கு என்ன ஏற்பட்டுச்சு அதை நம்ம பசங்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வந்து எப்போ வந்து விடுதலைக்காக விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார், அடுத்து உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடைபெற்றது, இது ஒவ்வொன்றையும் அந்த காலக்கோடு மூலமாக நம்ம மாணவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். அப்படி தெரியப்படுத்தும் போது அவன் காலக்கோடு அந்த வருஷப்படி எங்கள் மாணவர்களை வந்து ஈஸியாக சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் மாணவர்களுக்கு காலக்கோடு கேட்டோம் அப்படின்னா ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட நம்ம சொல்லுன்னா கடகடன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா காலக்கோடை பற்றி நாங்கள் வந்து தெரியப்படுத்தி வச்சுருக்கிறோம். புதுகை பண்பலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டும் வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம புதுக்கோட்டை பார்வைத்திறன் குடையருக்கான அரசு நடுநிலைப்பள்ளியில் மாணவர்கள் சமூகவியல் பாடத்தை எப்படி கற்றுக்கிடுறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான கற்றல் உணர்வுகள் ஏற்படுகிறது, கல்வி மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு எங்கள் மாணவர்களுக்கு தியான பயிற்சி எப்படி நாங்கள் கொடுக்குறோம், எங்கெல்லாம் சுற்றுலாக்கு நாங்கள் அழைத்து செல்கிறோம் அப்படிலாம் பற்றி உங்களிடம் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதுவை பண்பலைக்கு எனது நன்றியும் மற்றும் புதுவை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை அடுத்த பகுதி 8 சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களை, இதுவரை பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சி வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 7 சமூக அறிவியல் பாடம் கற்கும் முறைகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி துணை விடுதி காப்பாளர் திரு பி திருமுருகன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.